ഇച്ഛാമി കലിദ്ധം വിംഹുപ ദിവാകരം യസ്യ ഗോഭിഃ പ്രകാശാഭിരാവിദ്യൻ നിഹതൻ തമഃ അഴി പരകാലൻ വാഴി കലിഹന്നി വാഴിപുറയലൂർ വാഴ്വേണ്ടൻ വാഴിയരോ മായോനൈ വാഴ്വലിയാൽ മന്ദിരങ്കൊൾ മങ്കയർകോൻ തൂയോൻ ഷുടർമാനവേൽ നെഞ്ചിക് കിരുൾകടി ദീപം അടങ്കാ നെടും പിറവി നഞ്ചിക്ക് നല്ലവമുതൻ തമിഴ് നന്നൂൽ തുറകൾ അഞ്ചിക്കിലക്കിയ മാരണശാരം പരസമയ പഞ്ചിക്കലനിൽ പൊരി പരഹാലൻ പനുവൾകളേ എങ്കൾ ഹതിയേ ഈ രാമാനുജമുനിയെ ചങ്കകെടുത്താണ്ട തവരാശാ പൊങ്കുകോൾ മങ്കയർകോ ഈന്ത മറൈ ആയിരം അനൈത്തും തങ്കുമനം നീ എനക്കു താ. ഇത് തിരുമന്തിയാഴ്വാരെയും ദിവ്യ സൂക്തികളെയും ஏற்ற வந்த அற்புதமான தனியன்கள் ஆழ்வார். கடைசி ஆழ்வார்களுடைய பரம்பரை போற்றிய பெயர் திருமங்கை ஆழ்வார் என்ன திருநாமம். ஆக நீலன் என்னும் கரியன் என்னும் திருமங்கை ஆழ்வார் என்னும் ஜெகத்
பல பேராலே போற்றப்பட்ட ஒரு ஆழ்வார். கடைசியான
திருமங்கை பரகாலன் பரகாலன் கொண்டாடுறோம். காலன் காலன்னா காலனை போன்றவன், மிருத்யு தெய்வத்தை போன்றவர். யாருக்கு? பரகாலம். யாரான வேதத்துக்கு புறம்பாக வேதத்தை குதிருஷ்டிகளுடைய நோக்கத்தோட பேசினால் பரர்களுக்கு காலன். காலன்னா அவருக்கு வாகனம் வேண்டாமா பேசிட்டு இருந்தார் திருமங்கியாழ்வார். அத்புத வாகனம் ஆடல் மா என்கிற குதிரை. அந்த குதிரை மேலிலே ஏறி நின்னால் கருடனே நடுங்குவன். குதிரை மேலிலே திருமங்கியாழ்வார் அமர்ந்தால் கருட வாகனாரூடனான பகவானே நடுங்குவன். ஆக பரனான எம்பெருமானுக்கே காலன் பரகாலம். பரர்கள்னா விரோதிகளுக்கு மட்டும் காலன் அல்லர், பரனான பகவானுக்கே காலனான் திருமங்கி ஆழ்வாருக்கு உண்டான ஏத்தம். பிறந்தது எங்கேயோ வளர்ந்தது எங்கேயோ. ஆனா கடைசியா கடைக்குட்டியான திருமங்கி ஆழ்வார் ஆனார். அவர் பாடின பிரபந்தங்கள் ஆறு திவ்ய பிரபந்தங்கள். முதல் பெரிய திருமொழி, இரண்டாவது திருக்குறுந்தாண்டகம், மூணாவது திரு எழுகூத்திருக்கை, நாலாவது சிறிய திருமடல், ஐந்தாவது பெரிய திருமடல், கடைசி திரு நெடுந்தாண்டகம். இப்படி ஆறு பிரபந்தங்களை பாடினார் திருமங்கை ஆழ்வார். பிறந்தது ஏதோ கள்ளர் குலத்துல பிறந்தார். திருக்குறையலூர்ங்கிற திவ்யதேசத்திலே கார்த்திக மாசம் கிருத்திகா நட்சத்திரத்திலே திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம். கார்த்திகையில் கார்த்திக நாள் மாறன் மணித்தகவல் வரைக்கு ஆரங்கம் கூட அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள் மாற நாலு பிரபந்தங்களை பாட அங்கங்களாக திருமங்கை ஆழ்வார் ஆறு பிரபந்தங்களை அனுகிரகித்தார். அதனுடைய அடைவு என்னன்னு பார்த்தோம்னா முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி, பகவான் கிடைப்பனா கிடைப்பனா என்று துடித்தார் ஆழ்வார். கிடைக்கல. எங்கெங்கேயோ தோடினார், எங்கெங்கேயோ ஆடினார். எந்த விதேசத்திலேயான பகவானை சேவிச்சிட முடியுமா? போய் போய் பார்த்தார், பகவான் முகம் காட்டவில்லை. அடுத்த பிரபந்தம் வந்தது திருக்குறுந்தாண்டகத்திலே. ஒருத்தனுக்கு தீர்த்த தாகம் ஏற்பட்டால் பெரும பாத்திரத்துல தீர்த்தம் கொடுத்தா அவனுக்கு போராது. அவன் நதியை பார்த்தானா எடுத்து தலையில போட்டுவன், முதுகில் அடிச்சுக்கிறான், மார்பில் அடித்துக் கொள்ளுவன். அதே போல பகவான்கிற தீர்த்தத்தை எடுத்து தன் மேலே வாரி இழுச்சிக் கொண்டார் ஆழ்வார். திருக்குறுந்தாண்டகம் இரண்டாவது பிரபந்தத்தை அப்படியும் பகவான் முகம் காட்டலை. மூணாவது பிரபந்தம் வந்தது, அப்ப தவறு ஏதோ என்னிடத்திலே உள்ளது, இன்னும் பெருமாள் முகம் காட்டலன்னா உடனே தவறு அவனதுன்னு சொல்லுவது நம் வழக்கம் வந்து. ஏதோ தவறு நம்ம கிட்ட இருந்திருக்கணும், அதனாலதான் பகவான் வராமல் போனான். என்ன பண்ணலாம? ஓ சரணாகதி பண்ணலையே, அத பண்ணாம அவனை வாவான்னு சொல்லிருந்தா வருவனா பகவான்? திருவழுகூத்திருக்கைங்கிற பிரபந்தம் முழுக்க சரணாகதி அனுஷ்டித்தார். வருமிட ரகல மாற்றோவினையே நின் அடி இணை உன்னுடைய திருவடி தாமரைகளை பத்தினேன், என் இடர் அகலும்படியாக வந்து அனுகிரகிப்பாய். திருவழுகூத்திருக்கிற பிரார்த்தித்தார், வந்திருக்க வேண்டாமா பகவான்? அதற்கும் வரல. அடுத்து சிறிய திருமடல் பிரபந்தம், எப்ப நீ வரமாட்டேன்னு மறுத்துட்டாயோ, இனிமே உன்னை போற்றி நான் பாடுவது கிடையாது, உன்னையே அழிச்சுட வேண்டிதான் என்கிற முடிவுக்கு வந்தார் திருமங்கி ஆழ்வார். மற்ற எந்த ஆழ்வார்களுக்கும் இந்த பெருமை கிடையாது, மற்ற எந்த ஆழ்வாருக்கும் இந்த ஏற்றம் வலிமை பலம் கிடையாது. பகவான அழிச்சுடுறேன்னு பேசுற அளவுக்கு மற்ற ஆழ்வார்கள் போகவில்லை. ஆனா திருவங்கி ஆழ்வாருக்கு அவனை எப்படியாவது அடைந்துடணுங்கிற ஆசை. ரெண்டு பிரபந்தங்கள் மடல் எடுத்தார். மடல் எடுத்தல் மடல் எடுத்தல்னா பனை மடலிலே தான் ஆற ஆசைப்பட்டோமோ அந்த காதலனை வடித்து வைத்துக் கொண்டு எழுகின்ற ஒரு குதிரை மேல, பொம்மை குதிரை மேல ஏறி அமர்ந்துண்டு குழந்தைகள் அந்த குதிரையை பிடித்து இழுக்க ஊர் ஊரா பாடிண்டு தலைவெறி கோலமாக இவன் ஆசைப்பட்டேன் பெற முடியவில்லை என்று சொல்லிட்டே போகணும். அதுக்குதான் மடல் எடுத்தல், மடல் எடுத்தல்னு பேர். சிறிய திருமடல்ல உன்னுடைய விபவாவதாரங்கள் அத்தனையும் அழிச்சுடுறேன், நீ என்னென்னையோ பண்ணேன்னு சொல்லியிருக்கே ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் அழிச்சுட போறேன், ஊர் ஊரா போய் உன்னுடைய பெருமையை பத்தி பேச போறேன். பெருமையா உன்னுடைய சிறுமை, வீண் வார்த்தை நீ பேசினாய் பக்தர்களுக்கு அனுகிரகம் புரியாமல் என் எல்லாருக்கும் சொல்லிடுமே பயப்படுத்தினார். அதற்கும் பகவான் வரவில்லை. கடைசிய பெரிய திருமணம் வந்தது, விபவத்தை தழித்தா போராது, அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து அழிச்சுடுறேன். அர்ச்சை இருந்தா தானே எல்லாரும் உன்னை வந்து சேவிப்பார்கள், அர்ச்சாவதாரத்தையும் அழித்து விடுகிறேன். பெரிய திருமடல்ல அத்தையும் அழிக்க புகுந்தால் அழிச்சுட போறதுதான். ஆக இந்த லோகத்தை அழிச்சுடுவேன், அந்த லோகத்தை அழிப்பேன், அர்ச்சை அழிப்பேன், விபவத்தை அழிப்பேன், இத்தனையும் பாடினார் திருவங்கி ஆழ்வார். இனி கடைசி பிரபந்தம் தான் மிச்சம். அப்ப யோசிச்சான் பகவான், சரி இன்னும் இவருக்கு முகம் காட்டாவிட்டால் என்ன, இப்பதான் இவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அனுகிரகம் பண்ணாமல் இருந்தால் என்ன. யோசிச்சா பகவானுக்கு தோணித்தான், என்ன அழிச்சுடுவேன்னு சொன்னார், எனக்கு கவலை இல்ல, ஈஸ்வரன் போனா நான் போயிட்டு போறேன். என் ஜெகத்தை அழிச்சிருவேன்னு சொன்னார், கவலை இல்ல, சொத்து போனா போயிட்டு போறது. ஆனா பகவானுக்கு என்ன கவலை தெரியுமா, அந்த ஜெகத்துக்குள்ள இந்த திருமங்கை ஆழ்வாரும் ஒருத்தர் தான், அவர் அழிச்சு விட்டார்னா அதை என்னால் தாங்க முடியாது என்கிற முடிவுக்கு வந்த பகவான், சரி அவருக்கு அனுகிரகிப்போம்னு வர அவனோட சேர்ந்து மின்னுமா மழை தவடும் மேகவண்ணா என்ன கடைசி போஷரத்திலே பகவானோட சேர்ந்தார், கலந்து மோட்ச பிராப்தி அடைந்தார். இது திருநெடுந்தாண்டாங்கிற கடைசி பிரபந்தம். ஆ பெரிய திருமொழி முதல், ரெண்டு திருக்குறுந்தாண்டாம், மூணு திரு எழுபத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டாம். இந்த கிரமத்துலதான் திருமங்கியாழ்வார் ஆறு பிரபந்தங்களையும் அமைத்தார். வாழ்வழியால் மந்திரங்கோள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான மேல், வாழ காட்டி திருமந்திரார்த்தத்தை பெற்றவர்கள் ஆறும் இருக்க முடியாது. பழம் கொடுத்து திருமந்திரம் வாங்கலாம், பால் கொடுத்து திருமந்திரம் வாங்கலாம், ஆறு மாசம் கைங்கரியம் பண்ணி திருமந்திரம் வாங்கலாம், வாழ காட்டி பயப்படுத்தி வாங்கணும்னா அது ஒத்தருக்கே உண்டான பெருமை. எங்க போய் வாங்கினார் திருவங்கி ஆழ்வார், ஓர் அரசமர தரியிலே ஆலினாட்டரசான ஆழ்வார் அரசர்க்கரசனான பகவானிடத்தே மந்திரத்துக்கரசான திருமந்திரத்தை வாங்கினார். நாலு அரசு சேரும் அந்த இடத்துல, வாங்கின்றது ஆறு, ஆலிநாட்டு அரசு, திருவாரூர் நகரி நாட்டுக்கு அரசர் தானே திருவங்கி ஆழ்வார், ஆலிநாட்டு அரசு வாங்கினது யாரிடத்தே, தெய்வங்களுக்கெல்லாம் அரசான சீமன் நாராயணன் வயலாளி மணவாளர் வாங்கி விட்டார். வாங்கிறது எந்த இடத்தே, ஒரு அரசமர தடியிலே திருமணம் கொள்ளையில் அரசமர தடியில தான் திருமந்திரார்த்தத்தை பெற்றார். வாங்கினது எத்தைனா மந்திரங்களுக்கு அரசான திருமந்திரத்தை. ஆக வாங்கினவர் ஒரு அரசு ஆலிநாட்டு அரசு, கொடுத்தவன் ஒரு அரசு தெய்வங்களுக்கு அரசு, கொடுத்தது ஒரு அரசை மந்திரத்துக்கு அரசை, பெற்றது ஒரு அரசிலே அரசமர தடியிலே. ஆக நான்கு அரசர்கள் அந்த இடத்துல சேர்ந்து பெற்றார்கள். பெற்ற பிற்பாடு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆனா அதுல கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டம்னு பிரசித்தமான பிரபந்தம், முப்பதே போஷரங்கள் தான். இதில் இல்லாத அர்த்தங்கள் மத்த எந்த திவ்ய கிரந்தத்திலேயும் கிடையாது. பராசர பட்டருக்கு பெருமை திருநெடுந்தாண்ட சாஸ்திரம் வல்லோம் என்று தான் தனியா சொல்லிப்பறான். நம்ம தர்க்க சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரத்தை போலே மீமாம்சை பிரம்மசூத்திரம்லாம் சொல்றமே, அந்த மாதிரி திருநெடுந்தாண்டம் தற்போம்னு இருமாப்பாம் பராசர பட்டருக்கு. ஒரு முப்பது போஷரங்களிலே பட்டருக்கு ஈடுபாடு, இன்னொரு முப்பது பாசரத்திலே ஆழ்வார் எம்பெருமானாருக்கு ஈடுபாடு. அந்த முப்பது திருப்பாவை, இந்த முப்பது திருநெடுந்தாண்டாம். எம்பெருமானாருக்கே திருப்பாவை ஜீயர்னு திருநாமம். முப்பதுல அவ்வளவு ஆசை ராமானுஜருக்கு, இந்த முப்பதுல அவ்வளவு ஆசை ஸ்ரீ பராசர பட்டருக்கு. பட்டர் மோட்சத்தை பெற்றதே திருநெடுந்தாண்டகன் பகவான் முன்னாடி சொல்லித்தான். அவர் அதனுடைய அர்த்தங்களை சொல்ல பகவானுக்கு ஒரே ஆனந்தம் ஏற்பட்டு உமக்கு பெருவோடு தந்தோம் என்ன மோட்சத்தை 32 வயசுக்கே கொடுத்துட்டார் என்ன சரித்திர நம்முடைய சம்பிரதாயப்படி அவ்வளவு சிறப்பு இதற்குண்டு. எவ்வளவு சிறப்பு நாம சொல்லலாம்னா 10 பாட்டா 3 பாசரமா பிரிச்சு விடலாம். 30 பாசரம் தானே, முதல் 10, ரெண்டாம் 10, மூணாம் 10. முதல் 10 தானாக பாடினார், ரெண்டாம் 10 தாய்ப்பாசரம் பாடினார், மூணாவது 10 மகள் பாசரம் பாடினார், முதல் 10 பக்தி அறிவித்தார், ரெண்டாம் 10 பிரபத்தி அறிவித்தார், மூணாம் 10 புருஷகாரத்தை அறிவித்தார், முதல் 10 திருமந்திரத்தை கொடுத்தார், ரெண்டாம் 10 துவயத்தை கொடுத்தார், மூணாம் 10 சரமஸ்லோகத்தை கொடுத்தார், முதல் 10 ஓம்காரம் கொடுத்தார், ரெண்டாம் 10 நமஹா சொன்னார், மூணாம் 10 நாராயணாயா சொன்னார். முதல் பத்தாலே அகாரார்த்தம் சொன்னார். இரண்டாம் பத்தாலே உகாரார்த்தம் சொன்னார். மூணாம் பத்தாலே மகாரார்த்தம் சொன்னார். சுருண்டே போலாம். இந்த பத்து பத்து பத்துக்கடா எத்தனை அர்த்தங்களை இந்த திருநந்தாண்டகத்துல திருவங்கியாழ்வார் சொல்லியிருப்பார்னா, திருவாய்மொழிக்கே உண்டோ 1102 திருவாய்மொழி, 30 தெரிஞ்சுட்டு போயலாம். திருநெடுந்தாண்டகத்தே 1102 பத்து படி பால், அடுப்புல ஏத்தினா தரட்டு பால் கிடைக்கும். பால் பத்து படி இருக்கும், தரட்டு பால் அரைப்படி தான் இருக்கும். நான் தரட்டு பாலுடைய இனிமை மத்தொன்னுக்கு வருமா போட்டு கடைந்து எடுத்தா போலே திருநெடுந்தாண்டகத்தை எடுத்து கொடுத்தார் ஆழ்வார். அதிலே ரொம்ப அழகான பாசுரம், 21வது பாசுரம், மகள் பாசுரத்துல முதல் பாசுரம். அந்த பாசுரத்துக்கு பராசர பட்டர் பெருத்த வியாட்சியானம் பண்ணிருக்கிறதா நம்ம பூர்வர்களுடைய நிர்வாகம். அத பட்டரே பண்ணாருன்னு சில பேர் சொல்லுவார்கள். பட்டர் சொல்ல பட்டோலை கொண்டு மேல இருக்கிறவா எழுதினான்னு சில பேர் சொல்லுவார். இல்ல பட்டர் வம்சத்துல தோன்றின ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு சில பேர் சொல்றார். யார் வேணா எழுதியிருக்கட்டும், அர்த்தம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இப்ப நமக்கு அதுதான் முக்கியமே தவிர ஆறு எழுதினாருங்கிறத பத்தி கவலை இல்லை. வள்ளுவர் சொல்லலையா, எப்பொருள் யார் யார் வாய் கட்டினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் சொன்னான்னு பார்க்காதே, என்ன சொன்னான்ங்கிறத பாரு. பாய்ச்சரம் அழகான பாய்ச்சரம், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட வெய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை மரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்தவன் நலமகண்டும் தோழி அவரனான் அஞ்சினோமே நைவளமும் நாராயா நம்மை நோக்கா இறையே நயங்கள் பின்னும் செய்யுமளவில் எம்பெருமான் திருவடிக்கு என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடிக்கு அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமரக்குறை இரண்டும் நான்கு தோளும். அழகான பாசனம் பாடிட்டு போறார் ஆழ்வார். மைகொண்ண நறுங்குஞ்சி பகவான் முடிவு பண்ணிட்டார், இந்த ஆழ்வாரை எப்படியான எனக்கு வசப்படுத்தி ஆகணும். இது அவன் எடுத்துட்டு இருக்கிற பெரிய வேலை. ஏன்னா இத்தனை நாழியா அவன் வராம இருக்கிறதுனால இவர் கோபத்தோட இருக்காரா. இப்ப இந்த கோபத்தை மாத்தி ஆகணும் திருமங்கி ஆழ்வார் இடத்தை. நான் எப்பவும் பாட ஆரம்பிச்சேன் வாடினேன் வாடின்னு, வாடினேன் வாடி முடிஞ்சு கொடுத்து தான் நிதியினை பவளத்தூனை திருக்குறுந்தாண்டா முடிச்சுட்டேன், திருவள்ளு கூத்திருக்க முடித்தேன் பாரார். அத்தனை சிறிய திருமடல் பாடியாச்சு, பெரிய திருமடல் பாடி ஆயிடுத்து, இத்தனை நாளி நீர்முகம் வரலன்னா இனி நாணயத்திற்காக பாக்கணும். இந்த கோபத்தில் இருக்கார் திருமங்கி ஆழ்வார். இப்போ அவரை எப்படியாவது மாத்தியாக வேண்டும் இந்த எண்ணத்தோட பகவான் வரார். கிட்டக்கு வர விட போறதில்ல ஆழ்வார். எங்கேயோ வாசல்ல தள்ளிவிட்டார், கதவை சாத்தி விட்டார், சன்ன கதவை தாப்ப போட்டார், யாரும் உள்ள வர முடியாது. திருமங்கி ஆழ்வார்ங்கிற பரகால நாயகி தான் உள்ளே இருக்க பகவான் மெதுவா அந்த வாசல் பக்கம் வந்து நின்றான். என்ன பண்ணலாம், இவரை நமக்கு வசப்படுத்தி ஆகணும், என்ன பண்ணாலும் இவரோ திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார். பண்றதுக்கு ஒரு பாட்டு பாடுவோம்னு ஆரம்பித்தானாம் பகவான். நைவளம் ஒன் ஆராயா நம்மை நோக்கா, நைவளம்னா நட்டபாடை நாட்டக்குறிஞ்சிங்கிற ராகம். அந்த ராகத்துல பாட ஆரம்பிச்சானாம் பகவான். பாட்டுக்கு பெய்ய இது பெண்ணுன்னா, இந்த பெண்ணு பரகால நாய்க்கு இறங்காது போடுவிடா, இறங்கு விழுந்துறதுக்காக பாடினா நம்மை நோக்கா. கிட்டத வந்து முகத்தை பார்த்தானா, எல்லாரும் மாறுறாரா ஆழ்வார், நம்ம பாடினதால கொஞ்சமான இழகறாரா உருகிறாரா ஒத்துநுடுவரா. கிட்டத வந்து பார்த்தா தோழி நான் இறுக்கமா இருந்துட்டேன், நான் என் மனசை விட்டு கொடுக்கல, இந்த பெருமாளை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆஹ் நைவளம் ஒன்னாராயா நம்மை நோக்கா இறையே நயங்கள் பின்னும் செய்யும் அளவில். அடுத்தது பகவான் அங்கேந்து ஒரு சீட்டை நிறுத்தினான் ஜன்னல் வழியா. நான் பார்த்தேன் இந்த ஓலச்சுவடியில ஏதோ எழுதியிருந்தான், ஓம்னு பிரணவ எழுதியிருந்தது. என்ன இப்ப ஓமுக்கு கேட்டேன் அவங்கிட்ட, ஓம்காரத்தினுடைய அர்த்தம் தெரியாத ஆழ்வி, அகார வாச்சியனான பரமாத்மாவுக்கு மகார வாச்சியனான ஜீவாத்மா அனன்யார்க சேகபூதன் நீர் எனக்கு அடிமை அடிமைன்னு ஓம்காரத்துல சொல்லியிருக்கேனே மறந்து கொட்டீரா, அதுக்குதான் சீட்டை காணிச்சேன் நீர் எனக்கு சொத்து காட்டினான். அழிவார் சமாதானம் சொன்னார், சீட்டை உம்மோடைய வைத்துக் கொள்ளும், நான் இத்தனை நாள அனுபவிச்சுன்னு வந்திருக்கேன், பாக்கியம் என்னுடையது வர உம்முடையது நாலு சீட்டுக்கு சொன்னா மாட்டேன், உன்ன ராஜாரும் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார் ஆழ்வார். அடுத்து பகவான் என்ன பண்ணானா, எனக்கு கொஞ்சம் உள்ள விடுறீரா, உம்ம ஒரு தரம் நான் சேவிச்சுட்டு போயிட்டமா, உம்ம முகத்தை ஒரு தரம் நான் பாத்துட்டு போயிடுறேன், இனிமே வரமாட்டேன், என்ன உள்ள விடுறீரான் பொறி ஏதோ கேட்டானேங்கிறதுக்காக கதவை திறந்து விட்டேன். இப்ப என்ன பண்ணா தெரியுமா, இறையே நயங்கள் பின்னும் செய்யும் அளவில் கிட்டக்க வந்து அழ்வாரே நீர் எப்படி என்னத்தான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா உன்னே ஒண்ணு சொல்லிட்டு கேட்டமா அடியேன்னு ஒரு வார்த்தை கைகூப்பிட்டு சொன்னானா, தொழில் இத்தனை நாளி நான் இழுத்து பிடிச்சிருந்தேன் இவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு, எப்ப அடியேன்னு ஒரு வார்த்தை சொன்னானோ மேல என்ன தரிக்க முடியலை, என்ன காப்பாத்திக்க என்னால முடியலை, அடியேன்னு ஆறு வந்து ஆற பார்த்து சொல்ல சர்வலோக மகேஸ்வரன் வந்து இந்த ஒண்ணுமில்லாத நித்திய சம்சாரியான என்ன பார்த்து அடியேன்னு சொல்லணும்னா, பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு துர்தசையில வந்து நிக்கிறான் பகவான். அதுக்கப்புறம் நாம் அவனை திரும்பி பார்க்காது இருக்க கூடாதுங்கிறதுக்காக அடியேன்னு சொன்னா இறையே நயங்கள் பின்னும் செய்யும் அளவில் என்ன ஆச்சு தெரியுமா? நான் ஒத்துண்டேனோ இல்லையோ தெரியாது. என் மனமும் கண்ணு ஓடி எம்பெருமான் திருவடிக்கு அணைய என் மனசு ஓடிடுத்து. என் கண்ணு ஓடித்து இனி மனசு உங்ககிட்ட இருக்க மாட்டேன், கண்ணு உங்ககிட்ட இருக்க மாட்டேன். அழுவீர், உமக்கு ரொம்ப இருமாப்பு ஜாஸ்தியா படுது. இவ்வளவு தூரம் பகவான் வந்து நிக்கிறான், நீ மாட்டே மாட்டேன்னு சொல்றீரே, கண்ணே எங்கிட்ட இருக்க மாட்டேன்னு விடுது, என் மனசு என்னிடத்துல இருக்க மாட்டேன்னு நின்னடையே நல்லேன்னு என் நெஞ்சு அகன்றது. நெஞ்சின் கண்ணு பகவானிடத்துல ஓடி போய் அவன் திருவடிக்கு கீழே அணைந்தது. இது ஆழ்வாருடைய அழகான பாசுரம். இந்த இடத்துலதான் ஆழ்வார மயக்கிறதுக்காக பகவான் வந்தான்னு சொன்னமோ இல்லையா, வந்த தழகா வர்ணிக்கிறார் ஆழ்வார். மைவண்ணர் அருங்குஞ்சி குடல் பின்தாழ மகரம் சேர்க்குடை இருபாடு இலங்கி ஆட வெய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். என்னென்னமோ பன்னெண்டு வரான் பகவான். ஒரு புது மணப்பெண்ணை கவ கல்யாணம் ஆகாத பெண், கல்யாணம் ஆகணும், இப்பதான் இவ காதலம், அந்த காதலிய கவர்ந்தாகணும், அந்த அளவுலதான் இப்ப இருக்கா பரகால நாயகியும் பெருமாளும். அப்ப என்னென்னலாம் இந்த மனவந்தனை சொல்லக்கூடாது, மனவந்தன் சொன்னா தப்பப்படும், என்னென்னலாம் இந்த காதலன் செய்வனோ அது எல்லாத்தையும் பகவான் இப்ப பண்ணிட்டு இருக்கான். என்ன மணமகன் ஆகி மணவரையிலையும் உட்கார்ந்தாச்சு, இது ஒண்ணும் ஒத்துருமே பண்ண மாட்டான். அப்ப அவளும் எல்லாமே முடிஞ்சு கொடுத்துன்னு அர்த்தம். ஒண்ணு ஆருக்கு அதுக்கப்புறம் இச்சை எதுவுமே இருக்காது. அதுக்கு முன்னாடிதானே எத்தனை சாகசக்கியங்கள் பண்றான் இவன் அவளை கவரணுங்கிறதுக்காக பகவான் பட்ட பாடு. இது பெண் அல்ல ஆண் அல்ல, ஒரு ஜீவாத்மாவை கவர்ந்து தன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ள பரமாத்மா சிவன் நாராயணன் பட்ட பாடுதான் இது. இத்தனையும் வரச்சே தூரத்துல பார்த்துட்டார் ஆழ்வார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ அழகு, கண்ண பார்த்த உடனே பகவானுடைய திருமுடி கேசபாசத்தினுடைய அழகுதான் தெரிஞ்சுதான். இந்த அழக காட்டி ஆழ்வார மயக்கிடுவோம்னு வரான். மைவண்ண நறுங்குஞ்சி குஞ்சி குழல் பின் தாழ, கருத்த குழற்கட்டையாம் பகவானுக்கு கருப்பான குழல். ஆழ்வாருக்கு முதல்ல என்ன புரியலன்னா, இவன் எங்க வரான்னே சரியா தெரியலன்னா, சாயங்கால பொழுதுல வந்தா எதுக்கு தெரியுமா, வேட்டையாட போகிறேங்கிற வியாஜத்தோட அவன் வந்தானான். நான் பூப்பந்தாட்டம் தோட்டத்துல ஆடிட்டு இருந்தேன், அத தெரிஞ்சுட்டு வேட்டையாட வியாஜத்தோட என்னமோ தோட்டத்துக்குள்ள புகுந்துட்டா மாதிரியும் எனக்கு தெரியாம பார்த்து விடுற மாதிரியும் உள்ள வந்தான். அது சாயங்கால வேலையா வேலை இருந்துச்சா, பகல் வேலையினாலும் நல்லா தெரிஞ்சிருக்கும், சாயங்கால வேலை சரியா எனக்கு புரியல. மைவண்ண நறுங்குஞ்சி முகமும் கருப்பா இருந்தது, அதுக்கு மேல இந்த தலை முடிக்கத்தையும் கருப்பா இருந்தது, எது முகம் எது தலைங்கிற வித்தியாசம் கூட எனக்கு சரியா தெரியல, அத்தனை கருப்பு. மைவண்ண நறுங்குஞ்சி மை மைனா கருப்பு பொடி, நான் ரெண்டு மூணு நாளா கண்ணுக்கு மையிட்டுக்காம இருந்தேன், மை தேடினா ஒருவேளை வழிச்சு இட்டு இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு கருப்பா இருந்தது பகவானுடைய குழல். மைவண்ண நறுங்குஞ்சி எவ்வளவு கருப்பா இருக்கும் அழ்வார் அம்மாழ்வார் தெரிவித்தார். கொள்கின்ற கோளுருளை சுகிருந்திட்ட நீல நன்னூல் அழகல் அன்னுமாயன் குழல் கொள்கின்ற கோள் கொள்கின்ற கோளிருள். பகவானுடைய கருப்பு கேட்டத்துக்கு ஒரு கருப்ப சதிருஷமா திட்டாந்தம் காட்டணும்னு பார்த்தார் ஆழ்வார். எதை குடிச்சுக்கலாம், அமாவாசை காலராத்திரி இருட்டா எடுங்கோ, அதனா பட்டை போட்டு எந்திரத்துல கொடுத்து வேற நூல் நூலா இருட்டை எடுத்து அத தேவையில்லாத இருட்டை தள்ளி நல்ல நூலா எடுத்து அத மறுபடியும் ஆலையில கொடுத்து நல்லா பட்டை போட்டு திரும்பவும் நூல் எடுத்து இப்படி கட்டையா பிடிச்சுக்கணுமா, பிடிச்சு பார்த்தா கண்ணனுடைய குழலோட ஒத்து போகுமா, அன்று மாயன் குழல், ஐயோ இது கருப்பு தாங்காது, அவ்வளவு கருப்புன்னா கண்ணனுடைய குழல். மை வண்ணம் அத்தனை கருப்பா பகவானுடைய குழல் தேவை சாதிக்குமா. இந்த கருப்பு என்ன ஆச்சரியப்படுறார் ஆழ்வார், தேஜசாம் ராசி மூர்தனம் நீலபாரூபா நீலத்தோ எதமத்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. பகவான் எப்படி இருக்கானா, கருத்த திருமேனி, அதை பார்த்தா ஒளி 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 தேஜசாம் ராசி மூர்ஜஜம். இந்த சூரியனுடைய ஒளிக்கத்தை எடுத்து ஒன்னா இப்படி கையில பிடிச்சுட்டு பெருமாளுடைய திருமேனியில வச்சிருந்தா சூரியன் கருத்து போடுவான். அப்படி ஒரு ஒளி பகவானுடைய திருமேனியிலே. அழிவாருக்கு என்ன புரியல, ஒளியிலேந்து இருட்டு பிறக்கும் இப்பதான் முதல் தரம் கேள்விப்படுறேங்கிறார். இது நான் கேள்விப்பட்டது கிடையாது, இருட்டிலேந்து இருட்டு பிறக்கும், ஒளியிலேந்து இருட்டு இங்கான்னு தோற்றுமா, ஒளி பகவான் திருமேனி, இருட்டு அவனுடைய திருக்குழற்கட்டை. இந்த ஒளியிலிருந்து தோன்றின இருட்டாம் மைவண்ண நறுங்குஞ்சி வண்ண நறுங்குஞ்சி, அவ்வளவு கருப்பா இருக்கே, இந்த கருப்பை எங்கிருந்து சேர்த்துண்டான் பகவான். இவ கருப்பு மட்டும் இல்லைன்னா அவனுடைய குழல் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒண்ணுனா பிரிபிரியா காவலே சுருண்டு 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 இருக்குமா, நறுங்குஞ்சி நருள்ய நறுங்குஞ்சின்னா நறுமணத்தோட கூடிய குஞ்சி, மை வண்ண நறுங்குஞ்சின்னா சுருட்ட சுருட்டையா இருக்கணும், தலைமுடிங்கிறது சுருண்டு இருக்கணும், நீள நிலமா இருக்கக்கூடாது, சுருட்டையா இருக்குங்கிறதுக்காக ரொம்ப குறைச்சலா இருக்க கூடாது. இழுத்தா நல்ல நீளமா வரணும். சுருட்டையா இருக்கிறதுக்காக விலகி விலகி இருக்கக்கூடாது, செறிந்து கிட்டதை இருக்கணும். செறிந்து இருக்கேங்கிறதுக்காக வாரவே முடியாது இருக்கக்கூடாது, வாரினா தனித்தனியா வர்றாப்புல இருக்கணும். ஒண்ணுமே பூசாம செம்பட்டையா இருக்கக்கூடாது, நெய்த்து நெய் பூசி பளபளான்னு இருக்கிறாப்புல இருக்கணும். நெய் பூசி பளபளான்னு இருந்தா போறாது, கருப்பா இருக்கணும். கருப்பா இருக்கேங்கிறதுக்காக நீள கீழே வந்தப்புறம் இந்த கடைசியில பொழந்து இருக்கப்படாது, வளைஞ்சு இருக்கணும். ஒரு மாதிரி நீளமான வர்ணமா இருக்கணும். இத்தனி இருக்கணுமா பகவானுடைய குழலுக்கு? நெய்த்து நீண்டு இருண்டு சுருண்டு நெய்த்து செறிந்து கடை சுருண்டு நெடுநீளம் பூண்டு இத்தனி இருக்கணும் பகவானுடைய குழல் இருக்கிறதே. இது கண்ணனுடைய குழலுக்கு ஏத்தன் கோபிகா கீதத்திலே ஸ்ரீமத் பாகவதத்தில் தெரிவித்தார். குட்டில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜத உதீக்ஷதாம் பத்மகத்ருஷா. ஏ பகவன், உன்னுடைய திருமுக மண்டலத்தை நாங்க பாக்கல, கண்ணன் மறைஞ்சுட்டான் ராசக்கிரீடை பொழுதிலே. அப்ப கோபிகள்லாம் தேடி தேடி ஓடிட்டு இருக்கான். த்ருடி யுகாயத்தே தாம் அபஷ்யதாம் ஸ்ரீமத் ஆருத்தம் சரண மங்களம். த்ருடி யுகாயத்தே, ஒரு வினாடி போறதுக்குள்ளே அந்த தலைமுடிய பாக்காட்டா எங்களுக்கு ஜென்மமே முடிஞ்சு போடும் போல் இருக்கு. த்ருடி யுகாயத்தே தாம் அபஷ்யதாம் குட்டில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே. உன்னுடைய முகலம் அந்த குட்டில குந்தளத்தோட எவ்வளவு அழகா தேவை சாதிக்கிறது, எவ்வளவு சுருண்டு இருக்குமா. தேசிகன் சாதிக்கிறார், குப்பத்து சோழி வச்சன குட்டிலைகி குந்தளைகி. சோழ தேசத்து ஸ்திரீகள்லாம் கோபம் வந்துட்டா எவ்வளவு குறுக்கு குறுக்கா பேசுவாளோ அந்த அளவு கண்ணனுடைய குழல் குறுகி இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் சுருண்டு இருக்குன்னா, இவர் சொந்த மண்டலத்துல பிறந்தாரா, அவர் இப்ப சோழ தேசத்து ஸ்திரீகள் பிடிக்கல. அதனால என்ன பண்ணாரு, நேர பாடி வச்சுட்டார். குட்டில குந்தளம் குட்டிலைகி வச்சன குட்டிலைகி குந்தளைகி. சோழ தேசத்து ஸ்திரீகள் கோபம் வந்துட்டா எப்படி பேசலான்னே சொல்ல முடியாதான், அவ்வளவு குறுக்கு குறுக்கா பேசுறாள் இல்லையோ, அந்த மாதிரி இருக்குன்னா பகவானுடைய குழல் கற்றை மைவண்ண நறுங்குஞ்சி. இந்த கருப்புக்கு இருக்கிற ஆச்சரியம் தெரியுமா, மேல கிரீட்டம் கீழே சந்திரனை போன்ற திருமுக மண்டலம், அது சூரியன் இது சந்திரன். சூரியன் சந்திரன் சேர்ந்தா என்ன அமாவாசை அன்னைக்குதான். ரெண்டு பேரு கிட்ட வராள் இல்லையோ, சந்திரன் சூரியனை சேர்ந்துட்டா அவான அருகில் நடத்தான். அவன் ரெண்டு பேரு கிட்ட வருவா, கருப்பா இருட்டாயிடும். இங்க தெரிவித்தார் யதவா புதேசன் வேதாந்த தேசிகன், மேல சூரியன் கிரீட்டம் கீழே சந்திரன் பகவானுடைய திருமுகம் ரெண்டு சேர்ந்து வந்துதான் குறுக்கு அமாவாசைங்கிற தலைமுடி வந்துடுச்சு. அதான் இருட்டா இப்ப பகவான் சாத்திட்டு தான். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, நறுங்குஞ்சி நல்ல நறுமணம் பக்க வாசனையா வேற இருக்கான். எதுக்கு வாசனை அதுக்கு இருக்குன்னா, இது செயற்கையா நாம ஊட்டிக்கிறமே வாசனை, அந்த வாசனை இல்ல, இது இயற்கையா இருக்கிற வாசனை. என்ன நாம என்னென்னமோ பண்ணிக்கிறோம் அதுக்கு வாசனை வருமானு வர போறது இல்ல, என்ன வாசனை வர போறது இல்ல, இருந்தாலும் வருமானம் பண்ணி பாக்கிறமோ இல்லையோ. பகவானுக்கு இயற்கையிலேயே வாசனை நறுங்குஞ்சி. எதுக்கு வாசனை தெரியுமா, தலைக்கும் முகத்துக்கும் வித்தியாசம் தெரியல, கண்டுபிடிக்கிறதுக்காக நடுவுல வாசனை. அழுவார் தெளிவிச்ச, இது நடுவுல வாசனை எதுக்கு வருதான், முகத்துல வாசனை இல்லையோ இல்லையோ, இதுல வாசனை இருக்கோ இல்லையோ, அப்ப மருங்குஞ்சின்னு நான் தெரிஞ்சு விடுவேன். என் வாசனைக்காக பகவான் மாற்றினான் ஓர் அர்த்தம். ரெண்டாவது வாசனைங்கிறது பரத்வ சூச்சகம், திருத்துழாய் மனம்ங்கிறது இருக்கே, அது பகவானை எங்கிருந்தாலும் கோல் சொல்லி கொடுக்கும். இவன் தான் சர்வலோக மகேஸ்வரன் என்று காட்டுறதே அதுதான். ஸ்ரீவா சண்முகம் பட்டர் அற்புத வியாக்கியானத்துல சாதித்தார். முதல்ல எதுக்கு, தலைமுடியிலேருந்து பாட ஆரம்பிச்சார் ஆழ்வார். இவ வழக்கமே திருவடியிலேருந்து பாடுறதுதான், ஆழ்வார்கள்லாம் தலையிலேருந்து ஆரம்பிக்க மாட்டான். இப்ப சீதக்கடலோட முதன்ம தேவைக்கு பெரியாழ்வார் பாசனம் முழுக்க பாசம்னாலும் முதல்ல பாதகமலத்திலேருந்து ஆரம்பிச்சார், அப்புறம் தான் திருமுடி வரைக்கும் போவார். எங்கேயுமே அனுபவங்கிறது திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் தான், ஏன்னா நாம அடியவர்களானபடியால். இங்க ஆழ்வார் திடீர்னு எதுக்கு இப்ப திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சார், தலையில ஆழ்வார் ஆரம்பிக்கலாமான்னார். ஒண்ணும் இல்ல, பிரணய காலத்திலே இந்த பிரணய கலகோத்சவம்னு நடக்கும். நீங்க பங்குனி உத்தரத்தனிய மட்டையடின்னு ஸ்ரீரங்கத்துல நடக்கிறது இல்லையோ, பெருமாள் அங்கங்க சுத்திட்டு வருவர், தாயாருக்கு ஒரே கோபம், இவர் முந்தா நாள் கிளம்பினவர் எங்கேயோ போயிட்டார் இப்படின்னு நினைச்சு விடுவோம் அவரு. அதனால திரும்பி வரிசையா வீட்டு வாசல் கதவை திறக்க விட மாட்டார். தடால் தடால்னு மூணு தடவை பண்டாரி சுவாமிகள் அர்ச்சக சுவாமிகள் போட்டு சாத்திடுவா. இவர் வாசல்ல வந்து இந்த குதிரை நம்பிதான் இல்ல குதிரை வாகனம் முத நாள் முழுக்க சுத்தி இருப்பார். அதோட வந்து வாசல்ல அந்த ஆராயத்தோட நின்று சொல்லுவார், ஐயோ யாரெல்லாம் வந்து எனக்கு என்னென்ன புஷ்பம் நான் சமர்ப்பிக்கிறேன்னா, எப்படி அலங்காரம் பண்றேன்னா, ஆறாறு வீட்டுக்கு என்ன கூப்பிட்டா ஒண்ணுக்கு போக மாட்டேன், நம்ம ரங்கநாச்சியார் காத்திருப்பள் என்று சொல்லிட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன், நீ கதவை சாத்தினியா, தர கதவை இவர் பேசுவார். அந்த பிரணய கலகத்த காலத்துல மட்டும் பெருமாளே தாயார் திருவடியில விழுந்துடுவானா. இப்ப திருமங்கி ஆழ்வார் பிரணய கலவசம் தான் நடத்திட்டு இருக்காரு, கோபம் தானே ஆழ்வாருக்கு. இப்ப அதனால இந்த பெருமாள் கீழே சொன்னாரு, இறையே நயங்கள் பின்னும் செய்யும் அளவில் அடியேன்னு சொன்னாரு இல்லையா, அடியேன்னு சொல்லிட்டு கீழே காலில் விழுந்தானா. காலில் விழுந்தா முதல்ல எது கண்ணுக்குப்படும், தலைமுடிதானே பட்டாகணும். அதனாலதான் முதல்ல தலையிலேந்து பாட ஆரம்பிக்கிறாராம் ஆழ்வார். தன் காலில் பிரணய கலகத்துக்காக விழுந்த பகவான் அவனுடைய மைவண்ண நெருங்குஞ்சி குழல் பின் தாழ. ஆக குஞ்சி குழல் பின் தாழ நல்ல நறுமணம் பகவானுக்கு அந்த திருத்துழாய் மனம் கோல் சொல்லி கொடுக்கும். அண்டாள் பாசனது நாற்றத்துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன். பாசல்ல இருக்கிறவாள்லாம் உள்ள பகவான் கண்ணர் தான் கதவை திறந்து வாரி இந்த பெண்ணை கூப்பிட்டான். அவர் சொன்னா இங்க கண்ணனும் கிடையாது உத்தரம் கிடையாது போயிட்டு வாங்கணும். வெளியில இருக்கிற சொன்னா ஏன் போய் சொல்றேன், இந்த கஸ்தூரி மான் தேர்ந்து கஸ்தூரின்னு எடுக்கிறோம் இல்லையோ அது வந்து இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டாம், இருக்குன்னு தானே சொல்லி கொடுத்துரும். ஒரு இடத்துல வச்சோம்னா அது இருக்கா இல்லையான்னு தானே தெரிஞ்சு போடும். அதே போல திருத்துழாய் மனம் தெரியறது உள்ளுக்குள்ளே நிச்சயமா நாராயணன் இருக்கணும். திருத்துழாய் மனம் இருந்தா நாராயணன் உண்டு. வெளியில இருக்கிறவா சொன்னா உடனே உள்ள இருக்கிறவ சொன்னா முந்தா நாள் வந்திருந்தான், நான் இன்னைக்கு வந்தான் சொன்னேன் இப்ப முந்தா நாள் வந்திருந்தா அந்த மனம் வீசறது. இதே போல குட்டநாட்டு திருப்புலியூர்னு திவதேசம் மலையாள திவதேசங்கள் 13 இருக்கே அதுல குட்டநாட்டு திருப்புலியூர் அதுவார் 10 பாசுரம் பாடினார். அந்த தோழி பாசுரம் தோழிகள்லாம் தாய்மார்களை பார்க்கறதுக்காக போறா. ஏன்னா இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டா மணவரசு கொட்ட தொடங்கி ஆய்விட்டது. நாளை பொழுது விழுந்தா கல்யாணம் பராங்குஷ நாயகிக்கு. ஆனா ஏற்கனவே இந்த தோழி இவளுக்கும் திருப்புலியூர் பகவானுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இவ தான் அழைச்சிட்டு போய் ஒத்திருக்கும் தெரியாம ஓசப்படாம போய் தாலி கட்ட வைத்ததே இந்த தோழி தான். கல்யாணம் ஆயிடுது. ஆனா இப்ப பார்த்தா வேற கல்யாணம் இவ பேச ஆரம்பிச்சாலா தோழிக்கு பயம் மனசுல. ஐயோ இந்த பெண்ணனுடைய காதல பார்த்தா பிராணனை போயிடும். மானிடரோக்கியன் பேச்சுப்படில் வாழவில்லேன் கண்டாய் மன்மதனே. மானிடவனுக்கு பேச்சுப்பட்ட ஆழ்வார்கள் வாழ்வார்களா? வாழ மாட்டார்கள். அதனால என்ன பண்ணாளா மெதுவா இந்த தோழி எல்லாம் தாய்மாரிடத்துல போய் பேச ஆரம்பிச்சா உங்க பெண்ணுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டான். இனிமே கல்யாணம் ஏற்பாடாயிருந்தது நாளைக்கு தான் கல்யாணம் தாயார் சொன்னான். இந்த தோழி கேட்டாலாம் நான் கொஞ்ச நாளா இந்த பொண்ணு நடவோட பாவனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்தா கல்யாணம் போல இருக்கு எனக்கு தோன்றது அப்படின்னு இவ சொன்னான். கல்யாணம் இதை புதுசா குண்டதுக்கு போடுற நீ இப்போ இந்த கல்யாணத்துக்கு நாங்க இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஆயிருக்கும் போல் இவதான் பண்ணியே வச்சிருக்கா சொல்றா இப்போ கல்யாணம் ஆயிருக்கும் போல் இருக்குன்னா எப்படி சொல்றாயின்னு கேட்டா தாயார். அப்ப சொன்னா இவள் அண் தன் துழாய் கமழ்தலால் குட்டநாட்டு திருப்புரியூர் நின்ற மாயப்பிரான் தன் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. இவ மேனிய முகர்ந்து பார்த்தேன். இவன் நடக்கிறத பார்த்தாலோ கைய வச்சுக்கிறத பார்த்தாலோ சிரிக்கிறத பார்த்தாலோ எல்லாத்துக்கு மேலே இவளை முகர்ந்து பார்த்தா திருத்துழாய் மனம் வீசுகிறது. நிச்சயமா பராத்பரனோடே கலந்தாள் அப்படின்னுதான் எனக்கு தோன்றது இப்போ. ஆக திருத்துழாய் மனம் வீசினால் பரமாத்ம சன்னிவேசம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். ஆக இங்கேயும் உள்ள போய் பார்த்தோம்னா உள்ள திருத்துழாய் மனம் வீசித்தே. திருத்துழாய் மனம்னாலே பரத்த சூச்சகம் பெரியவன் 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 அதை காட்டுமே. அதான் இந்த இடத்துல நறுங்குஞ்சி குழல் பின் தாழ நறுமணம் இருக்குங்கிறத பார்த்தாலே பெரியவன் புரிஞ்சு நடலாம். மைவண்ண நறுங்குஞ்சி அது ரெண்டும் சொல்லிட்டா இருப்போம். இந்த நறுமணத்தால ரெண்டு, ஒண்ணு கால விழுந்தான் எளிமைன்னு சொல்லிட்டா, இன்னொன்னு திருத்துழாய் பரத்தம்னு. ஆக மேம்பட்டவன் அவன் தான், அவன்தான் நமக்காக கீழே இறங்கியும் வருகிறான். நறுங்குஞ்சி குழல் பின் தாழ குஞ்சி குழல் குஞ்சினாலும் தலைமுடிதான் குழல்னாலும் தலைமுடிதான். இதுக்கு ரெண்டு தடவை சொல்றாரு ஆழ்வார். இப்ப ஒரு தடவை சொல்லியிருந்தா பொறுமையா ரெண்டு இந்த நடுமஜம் அப்படின்னு சொல்லப்படாது. வழிபாதை அப்படின்னு சொல்லப்படாது. வழினா வழி பாதைன்னா பாதை அது என்ன வழிபாதைன்னு ரெண்டு சேர்ந்து சொல்றது. இப்ப இந்த குஞ்சி குழல்னு சொல்லக்கூடாது ஆழ்வார். அப்புறமா வியாக்கியானம் பண்ணார். யசோதை எப்பவும் கண்ணனுக்கு அலங்காரம் அலங்காரம் பண்ணச்சு முன்னாடி இருக்கிறது அப்படி தூக்கி சீவி விடுவலாம், பின்னாடி இருக்கிறது அப்படி கீழே தள்ளி விட்டு விடுவலாம். இந்த ரெண்டு மேற்கொள்ளிய கண்ணனுக்கு குஞ்சின்னா முன்னாடி தூக்கி சீவினது, குழல்ங்கிறது பின்னாடி தள்ளி விட்டது. ரெண்டு விதமா வாரி இருக்கா கண்ணனுக்கு, அதனால குஞ்சி குழல்னு பாட்டா. தானே கேட்டுண்டார் எப்படி ரெண்டு விதமா வாரி இருக்காருன்னு பாட்டை பார்த்தா தெரியறதாங்க தெரியறதே குழல் பின் தாழன்னு இருக்கொல்லியா. அப்ப குஞ்சி முன் உயரான்னு நாமே வச்சுக்கணும். குஞ்சி குழல் பின் தாழனா குழல் பின் தாழ்ந்திருக்கு குஞ்சி முன்னாடி ஒச்சந்திருக்கு. நல்லா தானு சீவி முடிக்கிறதுக்காக எண்ணெய் எல்லாம் தடவுலாம். இந்த பிள்ளைய கூட்டு வச்சு குழல் வாராய் அக்கா அக்காய் அக்கா அக்காய்ன்னு இந்த குழலை வாரத்துக்குள்ள பெரியாழ்வார் பட்ட வாட அவருக்கு தெரியும். இந்த குழந்தை நிக்கவே நிக்காது வாரணம்னா சோறுண்ண வாராது குடிக்க வாராது எதற்கு வாராது. கஷ்டப்பட்டு கூட்டு நீவி எண்ணெயை முடிச்சு இந்த சுருட்ட முடி இருக்கிறவாளு பெரிய கஷ்டம் நல்லா எல்லாத்தையும் வாரி கஷ்டப்பட்டு பண்ணி முடிச்சா கைய வச்சோம்னா புஷ்ன்னு அப்படியே அத்தனையும் வந்துடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வாரி விட்டுருக்கா. குஞ்சி குழல் பின் தாழ இந்த பின்னாடி தாழ்ந்த குழலோட வந்தானா உடனே கேட்டார் இந்த இடத்துல பட்டார். இந்த திருமங்கி ஆழ்வார் முன்னாடி தானே பாக்குறார் பகவானை, பின்னாடி குழல் தாழ்ந்ததுன்னு இவருக்கு எப்படி கண்ண பட்டதுன்னு கேட்டார். எப்படி படும் முன்னாடி வாரிக்கு கண்ண தெரியறது பின்னாடி தாழ்ந்து இருக்குங்கிறது நம்ம கண்ண பட வேண்டாமா எப்படி பட்டதுன்னு கேட்டா பகவான் முன்னாடி வந்தானா வந்து திருவங்கியாழ்வார் முன்னாடி நின்ன உடனே அவர் அழக கண்டு இவனால தரிக்க முடியல. அவ்வளவு பரகால நாயகி இன்னைக்கு அர்த்தாவதார திருமேனிகளுக்குள்ளே ஆழ்வார்களுக்குள்ள அழகுன்னு சொல்லணும்னா திருவங்கை ஆழ்வார் தான். மத்தாரும் உரகோட கூட காணமாட்டார்கள், அவ்வளவு அற்புதமான அழகு திருவங்கை ஆழ்வாருடைய திருமேனி. பூதவல்லி நாய்ச்சியாரோடே கூட ஓமன்ன வாயோடே உயர்ந்த முதுகோடே பிடித்திய சீராவோடே தானும் அழகான திவ்யதேசத்திலே திருக்குறையலூரிலே பிறந்து திருவாலி திருநகரிலே இன்னைக்கும் சேவை சாதிக்கிறார் திருவங்கி ஆழ்வார். அவ்வளவு அழகு, அந்த அழகுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை. இந்த கண்ணனுடைய அழகு முன்னாடி வந்து நின்னானா பார்க்க முடியல, கண்ணை மறைச்சிப்போம் இல்லையோ. அப்ப ஆழ்வார பார்த்துட்டு அப்படி திருப்பி விட்டானா கண்ணை மறைக்க முடியலன்னு பின்னாடி தெரிஞ்சு கொடுத்து பாடி விட்டார். இந்த கண்ணை திருப்பினான்னா உடனே பின்னாடி இருக்கிற தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதனாலதான் குழல் பின் தாழ. இல்லன்னா முதல்ல குழல் பின் தாழன்னு சொல்லிட்டு குஞ்சின்னு பாடியிருப்பார் பாடல் ஆழ்வார். முதல்ல குஞ்சின்னு சொல்லிவிட்டார், வந்து நின்ற உடனே பார்க்க முடியாத திருப்பின்டானா குழல் பின் தாழ பின்னாடி இருக்கிற குழலை பார்த்து விட்டார். ரெண்டாவது சொன்னார், இல்ல தனியா வெறும் வியாஜம் வேட்டையாடுறேன்னு சொல்லிட்டு இவரை பாக்குறதுக்காகத்தானே வந்திருக்கா. இருந்தாலும் உள்ளூர பயம், நாமும் ரொம்ப பெரியவர், இந்த பெண்ணை பார்க்க போறோம் ஊர்க்காரர்களுக்கு தெரிஞ்சுப்படுத்துனா கஷ்டம். அதனால மறைஞ்சு மறைஞ்சு ஒரு செடிக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்கிறானா, இப்படி திரும்பி யாரானு வராளான்னு பாக்குறானா. அடுத்த செடிக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்கிறான், திரும்பி வரானான்னு பாக்குறான். நானும் பாத்துட்டு இருக்கேன் எத்தனை செடியில மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்கான், வர்ற ஒரு சமயம் திரும்பி திரும்பி வேற வராளான்னு பாக்குறான். அவன் திரும்ப செல்லாம் பின்னாடி இருக்கிற அழகு தெரிஞ்சது குழல் பின் தாழ. ஆக மைவண்ண நெருங்குஞ்சி குழல் பின் தாழ, மகரம் சேர்க்குடையிருபாடு இலங்கி ஆட மகரம் சேர்க்குடை. ரெண்டு பாதுகாப்பு காது அணிகலன்களை காத்திருந்தான் பகவான் ரத்த ஆழ்வார். இதே திருமங்கி ஆழ்வார் சொன்னார், காதில் கடிப்பட்டு கலிங்கம் உடுத்து கடைசியில பாடுறார் ஆழ்வாரே. எப்படி மயக்கணங்கிறதுக்காக பத்தாம்பத்து மருணாம்பத்திலே அந்த பாடியிருக்கார், காதில் கடிப்பட்டு கலிங்கம் உடுத்து. அப்ப பகவான் வந்தவன் கதவுக்கு பின்னாடி நின்னாரான் ஆழ்வார். அந்த பத்து பாடலையும் சொல்லுவார், இவரார் கதவின் புறமே நின்னீர் புறமே நின்னீர் ஏதுக்கு இதுவன் இதுவன் இதுவன்னோ நீர் ஆர் இங்கே வந்தீர் வந்தீர் எதற்காக வந்தீர்னு கேப்பர் திருவங்கி ஆழ்வார். அந்த மாதிரி காதில் கடிப்பட்டு நல்ல மகர குண்டலங்களை காத்தின்னு வந்திருக்கான். இருபாடு இலங்கி ஆட அந்த ரெண்டு அப்படி எப்படி ஆட ஆரம்பிக்கிறதா, மகரம் சேர்க்குழை மகரம் தான் மீன், மகரம் சேர்க்குழைன்னா மீனாட்ட சாத்தின்ற குண்டலங்கள் இந்த ரெண்டையும் சாத்தின்தான் பகவான். மீனாட்டம் குண்டலத்துக்குன்னு ஒரு பெருமாள் சேவை சாதிக்கிறார் செந்திருப்பேரைங்கிற விபதேசத்திலே. மகர நெடுங்குழை காதர் பகவானுக்கே திருநாம, மகர நெடுங்குழை காதர் அழ்வார். ஏழாம் பத்து மூணாவது திருவாய்மொழியில் வெள்ளச் சுருஜங்குடு அழியேந்தி தாமரக்கண்ணன் நெஞ்சினூடே புள்ளக்கடாகின்னவாத்த காணியர் வெள்ளச்சகோவன் வீட்டிருந்த வேதவொலியும் விழாவொலியும் பிள்ளக்குடா விளையாற்றுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே செந்திருப்பேரை போகணும் போகணும் அழ்வார். துடித்தார் பத்து பாசரங்கள் அந்த பெருமாளுக்கு மகர நெடுங்குழை காதர். எனக்கு பெரிய குழைக்காதர் குழைக்காதர் தூரம் சொல்லுவான், இந்த குழைக்காதரா காத்திருக்கானா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயோ இது சீதக்குழம்ப போட்டுட்ட காதில்லே இது மகர நெடுங்குழை காது, இது சீதக்குழம்ப போட்டுட்ட காது. இந்த காதில் கழிப்பிட்டு பத்து பாசரம் இருக்கே, ஆறு மணிக்கு அழ்வார பார்க்க வரையன்னு கண்ணன் சொன்னான், ஆறு பத்து ஆயிடுச்சு இன்னும் வரல. அதனால அழ்வாருக்கு ஒரே கோபம், கோபத்தோட வெளியில போ என்று கதவடைச்சு தள்ளுறார். நம்மாழ்வார் பாடினார், நின்னடமடவார்கள் நின் அருள் சூடுவார் முன்பு நான் அது அஞ்சுவன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போக நம்பி கழக வேறேல் என் வீட்டு வாசப்படி விதிக்காதே வெளியில போ என் ஆழ்வார் தானே நம்மாழ்வார் பாடியிருக்கார். இது காதில் கடிப்பட்டு திருவங்கி ஆழ்வார் பாசலாம், ஏன் இந்த மாதிரி நாய் கழிச்சு வர ஆறு மணிக்கு வரேன்னா போக வேண்டிதானே, இவருக்கு என்ன இப்ப பத்து நிமிஷம் காலதாமதம்னா நித்தியம் ஆய்ப்பாடியிலேருந்து பிருந்தாவனத்துக்கு போனவா பாடு நினைக்கிறதுக்காக. இந்த போறச்சே யசோதை என்ன பண்ணுவாள், முதல் கொஞ்ச நாள் நல்ல உடுப்பெல்லாம் போட்டு அனுப்பிச்சா நல்ல திருவாபரணம் எல்லாம் போட்டுதான் அனுப்பிச்சா. ஆனா இந்த கண்ணனுக்கு நாகப்பழத்துல ஆசை, இது எந்த பழத்தை பார்த்தாலும் உடனே மரத்து மேல ஏறி அதை ஊலிக்கி அந்த பழத்தெல்லாம் சாப்பிடும், நாகப்பழம் கரை நிறைய படும். இது நம்ம போல உடனே தன் திருப்பதி இடத்துல தொடச்சு நுடுவன் கரையெல்லாம், இது கண்ணனுக்கு பழக்கமா. நாம நம்ம உடம்புல துடைச்சிட மாட்டோம், கோவில் தர கிடைத்தால் துடைப்போம், இது நம்முடைய வழி. ஆனா கண்ணன் தன்னுடைய திருமேனில துடைச்சிருந்தானா, இவளும் பார்த்து பார்த்தா எத்தனை நாள் துவைக்கிறது இந்த துணி எல்லாத்தையும் வேண்டாம். ஓரொரு நாளும் கண்ணன் கடம்பச்சு அவனுடைய பட்டு பீதாம்பரத்தை வாங்கிடுவன், வெறும் மான்தோல் மரவுரிய சாத்தி நல்ல கரணபூஷண ஆபரண தங்க ஆபரண சாத்தின்னு தானே அதை கழட்டிட்டு துணித்திரிய போட்டு அனுப்பிச்சு விட்டுடுவன். ஆமா பகவானுக்கு துணித்திரியா, ஸ்வர்ணத்தையும் படைத்து ரத்தனத்தையும் படைத்து இது அணியகத்துக்கு மனுஷனையும் படைத்த ஈஸ்வரனுக்கு துணித்திரி போறோம் யசோதை போட்டு தான் அனுப்பிச்சு விட்டுடுவோம். சாயங்காலம் வந்துட்டான், கண்ணை எல்லாம் அலங்காரம் எல்லாம் மாத்தின்னு எடுத்து ஆறு மணிக்கு போனமே அஞ்சரை மணி ஆயிடுச்சு கெடுகிடுன்னு கிளம்புறான். அங்க பரகால நாயக்கி நிக்க சொல்லிருக்கேன், இங்க பராங்குஷ நாயக்கி நிக்க சொல்லிருக்கேன், இப்ப போகணும் எல்லாருக்கும் கிளம்பினா அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு கடைசியா ஒரு நிமிஷம் கண்ணாடியில பாத்துதான் எல்லா அலங்காரமும் சரியா இருக்கான். பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அழகான அலங்காரம். அவன் எதை பண்ணி காட்டாலுமே அடிமை நாம் அடிமை தான், இருந்தாலும் பண்ணிக்கணும்னு ஆசை. அலங்காரத்தை பண்ணிட்டு அப்படி திரும்பறானே நமக்கே தோணும் எல்லாத்தையும் கடைசியா பச்சு அந்த கண்ணாடியில ஏதோ விட்டுட்டாப்புல இருக்கும். பார்த்தா துணித்திரியை இன்னும் எடுக்கலையே, அப்பதான் தெரிஞ்சது கண்ணனுக்கு. ஐயோ துணித்திரியோட போனா எந்த பொண்ணு நம்மள விரும்புவாள் மாட்டா, இந்த கண்ணனுக்கு கிடைச்சி குண்டலம் கூட இல்லையன்னு நினைச்சுடுவாள். துணித்திரி எடுத்து உள்ள இருக்கிற புட்டியெல்லாம் திறந்து பெரிய மகர குண்டலம் ஒண்ணுமே அவனுக்கு மகர குண்டலம், அதை எடுத்து காதல சாத்தி விட்டு அப்படி ரெண்டு தரம் அசைச்சு பார்த்தானா நல்லா ஆடுறதுன்னு தெரிஞ்சு விட்டா. சரி போயிடலான்னு கிளம்பி வந்துட்டான் பகவான். இதுக்கு பத்து நிமிஷம் தாமதம்னா, ஆறு மணிக்கு தானே கண்ணாடி பார்த்தான், வந்திருப்போம் சரியான சமயத்துக்கு, ஆனா இதை மாத்தின்னு வரது கொஞ்சம் ஆகி ஆயிடுது. அதுக்குள்ள ஆழ்வாருக்கு பிரணய ரோஷம், காதில் கடிப்பிட்டு கலிங்க உடுத்து எதற்காயம் வீட்டு வாசலுக்கு வந்தீர், போம் சிவரார் இவர் ஆர் கதவின் புறமே வந்து நின்னீர், எதுக்கு இதுவன் இதுவன் இதுவென்னோ வெளியில போன தள்ளாரோ இல்லையோ, இப்ப அதெல்லாம் ஒண்ணுமில்லை, நான்னா மின்னுமாம் அணி மகர குண்டலங்கள் சாத்தின் வந்திருக்கான், இருபாடு இலங்கி ஆட ரெண்டு பக்கம் அந்த குண்டலங்கள் வீசறதான். திருக்கண்ணபுரத்துக்கு சிவங்காழ்வார் பத்து பௌஷன் பாடினார், அதுல பாடுறார் மின்னுமா மணிமகர குண்டலங்கள் வில்வீசி நன்கின்றாளார் தன்னினன்மா மதில் உடல் சூழ் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. மின்னுமா மணிமகர குண்டலங்கள், மகர குண்டலம் அப்படியே வில் வீசுமா, வில் வீசுறதுன்னா ஏழு வரணங்களே இந்த குண்டலத்திலேருந்து வெளியில வருமாம் பகவானுக்கு. அந்த மாதிரி குண்டல சாத்திட்டுதான் நீங்க மன்னார்குடி ராஜகோபாலன போய் சேவித்தோம்னா நாடங்க குண்டல தரவு வாமதட்சிண கர்ணயோகம், ஒரு காதல குண்டலம் ஒரு காதல தோடு, பெண்ணனுடைய ஆபரணம் ஒரு காது, ஆணுடைய ஆபரணம் மற்றொரு காது, ரெண்டும் ஒன்னா போட்டுட்டு வேண்டாமா, இவர் ரெண்டு காதல ரெண்டே காத்துன்னு பகவான். ஏன்னா போட்டி வச்சிருந்தானா கோபிகா ஸ்திரீகளோட ஹரித்ரா நதியும் புஷ்கரணிக்கு பேரு மன்னார்குடியிலே கோபால சமுத்திரம் தான் தெற்கே பேரு, படகு கோபால சமுத்திரம் தெற்கு கோபால சமுத்திரம் மேற்கு கோபால சமுத்திரம் சமுத்திர சமுத்திரமான வீதி. அந்த பெருமாளை ஏழை பண்ணணும்னா கடைசி பட்சம் பதினாறு பேர் வேணும், அத்தனை வெண்ணையும் பாலும் தயிரும் உண்டு உண்டு முசு முசு பேத்தின மன்னார்குடி ராஜகோபாலனுடைய திருமேனி அந்த பெருமாள் கோபிகா ஸ்திரீகளோட போட்டி வச்சிருந்தார். இந்த நதியில இறங்கணும், அவன் ஆபரணத்தை கழட்டி கரையில வைக்கணும், உள்ள போய் தீர்க்க மாட்டு திரும்ப வந்து அவன் வந்து அவன் போட்டுக்கணும், யார் முதல்வராலோ முதல் பரிசு வச்சுட்டா போட்டி. எல்லாரும் உள்ள இறங்கினான், கண்ணன் வெளியில வந்தான், இவனுக்கு ஜெயிக்கிறானோ இல்லையோ பொறுத்தையா ஜெயிக்கப்படாது, இப்படிதான் கண்ணனுக்கு வேணும். வெளியில வந்த உடனே இன்னொத்தி ஒரு தோட்டை கட்டி வச்சிருந்தாலே அந்த தோட்டை எடுத்து தங்காதல போட்டுட்டான், ஒரு குண்டலத்தை எடுத்து தான் காதல போட்டுட்டான், தோத்து போட்டான். ஏன்னா அவ வாழ்ந்த தெரியா போட்டுக்கணும் இல்லையோ, சரியா போட்டுக்கிற தோட்டான். சரி தோத்து தோணி வாழலாம் வெய்ய போறான்னு பாத்துருந்தா, எல்லாரும் விழுந்து விழுந்து சேவிச்சு என்ன அழகு என்ன அழகுன்னு சேவிக்கிறான். கண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம தோத்து போட்டோம் தான் நினைச்சிருக்கோம், இவாள் எதுக்கு இந்த கோபிகள் விழுந்து விழுந்து சேவிக்கிறாள்னா, ஐயோ கண்ணனே ஏற்கனவே ரெண்டு குண்டல சாத்தின்னு பாத்துருக்கோம், நாங்க ரெண்டு தோடு போட்டு பாத்துருக்கோம், ஆனா இந்த மாதிரி மாத்தி இந்த அழகா இத்தனை நாள் நாங்க சேவிச்சது கிடையாது, என் ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன, எது நீ பண்ணிண்டாலும் அழகு அழகு அழகு, அழகன் எதை பண்ணாலும் நல்லா இருக்கும். இதே போல அழகு இல்லாதவா எதை பண்ணாலும் நல்லா இருக்காது, அந்த மாதிரி அவன் அழக நல்லவா எதை பண்ணிண்டாலும் நல்லா இருக்கு. அதைத்தான் இங்க தெரிவித்தார், முதல்ல மைவண்ண நருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட, மகரம் சேர் குழை இந்த ஆகாரம் மீன் ஆகாரத்துல இருக்குமா, மயூர் ஆகாரம் மயில போன்ற ஆகாரம் சுப்பிரமணியனுக்கு, ஆனா மீன போன்ற ஆகாரம் கண்ணனுக்கு, மகரம் சேர் குழை இருபாடு ரெண்டு பக்கமும் சாத்தின் வந்திருக்கான் பகவான். ரெண்டு எதற்காக அழுவா குஞ்சுட்டா, இந்த ரெண்டு குண்டலம் எதுக்கு தெரியுமா, நான் ஏற்கனவே குஞ்சியும் கருப்பா இருக்கு முகமும் கருப்பா இருக்கு தெரியலேன்னு சொன்னேன்னா, ரெண்டு சந்திரர்கள் எடுத்து தன் காதல தொங்க விட்டுனு வந்துட்டா முகம் தெரியறதுக்காக. அதான் இப்ப இந்த மகனி மகர குண்டலங்கள், குண்டலம் வேற ஒண்ணு இல்ல, ரெண்டு சந்திரன் ஆகாசத்துலேருந்து எடுத்தானா, ஒண்ணு இந்த காதுக்கு மாட்டினா ஒண்ணு இந்த காதுக்கு மாட்டின்தான், இப்ப என் முகம் தானா தெரியறதா, முகம் தெரியலன்னு தானே வருத்தப்பட்டேன், இந்த சந்திரனுடைய காந்தியிலே என் முகத்தை சேவியும். நான் பார்த்தேன் சந்திரனை சந்திரனை கொண்டா சேவிப்போம், ஏற்கனவே உன் முகமே ஒரு சந்திர மண்டலம், அதை காட்டுறதுக்கு இன்னொரு சந்திரன் வேணுமா, இந்த சந்திரன் அழுக்கோடே கூடின சந்திரன், நீ நித்த நிர்மலமான சந்திரன், உன் முகத்துக்கு ஏன் அழுக்கு, இந்த சந்திரனுக்கு அழுக்குண்டு. அழுவார் தெரிவித்தாரோ இல்லையோ, மதிதவள் குடுமி மாலிடும் சோலை மதியது ஏற்றி எழுபது பயனே, மதிதவள் குடுமி நம் மதிங்கிற சந்திரன் திருமாரிடும் சோழ மனதிலே தேய்ச்சின்னு போகமா, எதுக்கு தேய்ச்சிக்கும்னா தன் உடம்புல இருக்கிற அழுக்க அந்த மலையில தேய்ச்சி தேய்ச்சி போக்கிக்கிறதான். நம்மாழ்வார் சொன்னார் சந்திரன்னு பார்த்தா ஒரு கருப்பு தெரியும் நடுவுல, அந்த கருப்பு திட்டு இந்த முகத்துக்கு உண்டு, என் கண்ணனின் முகத்துக்கு அந்த கருப்பு கிடையாது, இந்த சந்திரனை கொண்டு அவனை நாம பாக்குறது, இருந்தாலும் இருபாடு இலங்கி ஆட, ரெண்டு குண்டலங்களை சாத்தி வந்தா அதை ஆடுறது இப்படி